எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே நீடாழி உலகத்து மறை நாளொடி ஐந்தென்று நிலை நிற்கவி வாடாததவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்னனாள் ஏடாக மாமேறிவற்பாகவம் கூரெழுத்தானிதல் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாம் அரோ. அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒன்றும் தெரியாத இருந்த என்னையும் ஒரு புலவனாக்கி பேச வைத்த என்னுடைய குருநாதரும் உடன்பிறந்த சகோதரருமான ஆன்மீக ஆசான் திருக்கழுக்குன்றம் கே சிவக்குமார் அவர்கள் திருவடிகளை தொட்டி வணங்கி மகாபாரதம் முதல் பகுதியாக சந்திர வம்சம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம். சிவபெருமானுடைய கட்டளையினாலே நாராயணர் வேதவியாசராக வந்து மகாபாரதம் என்ற ஒரு நூலை எழுதி அந்த நாராயணரே கிருஷ்ணனாகவும் வந்து நடத்தினதுதான் மகாபாரதம். வெறும் பங்காளி சண்டை என்று எண்ணிவிடக்கூடாது. இதிகாசங்கள் இரண்டு, இராமாயணம் மகாபாரதம். அதில் இந்த மகாபாரதம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்லுகிற தத்துவ களஞ்சியம். மறைமுகமாக இருந்த வேதங்களை வெளிப்படையாக எல்லா பொதுமக்களும் தெரிந்து கொள்ளுகிற வகையிலே வேதவியாசர் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் மகாபாரதம். சூரியன் சந்திரன் அக்னி தேவன் மூன்று பேரும் சிவபெருமானுக்கு மூன்று கண்களாக விளங்குகிறார்கள். அக்னியிலே தோன்றினவர் ஸ்கந்த கடவுள். அவர் வரலாற்றினை உரைப்பது ஸ்கந்தபுராணம். சூரியனே வலது கண்ணாக இருக்கிறான் இறைவனுக்கு. அதான் சூரிய வம்ச பரம்பரை வரலாறுகளை சொல்லுவது இராமாயணம். சந்திரனே சுவாமிக்கு இடது கண்ணாக இருக்கிறான் சிவபெருமானுக்கு. சந்திர வம்ச வரலாறுகள் மகாபாரதம். இராமாயண காலத்திலே ராமபிரான் அவதாரம் முடித்துவிட்டு ஸ்ரீ வைகுந்தம் புறப்படுகிற பொழுது ஆஞ்சநேயரையும் உடன் அழைத்தார். வரமறுத்த ஆஞ்சநேயர், சுவாமி ஏதாவது அடியேனுக்கு நாலு வார்த்தைகள் உபதேசங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள், அப்பா அடுத்த அவதாரத்திலே உனக்கு உபதேசிக்கிறேன் என்று. மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனா அவதாரம் செய்த பெருமாள் கீதை உபதேசம் செய்கிற பொழுது ஆஞ்சநேயருக்கு உபதேசம் செய்கிற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டார். வடமொழியிலே வேதவியாச மகாபாரதம் 120,000 பாசுரங்கள், நல்லாப்பிள்ளை மகாபாரதம் 15,300 பாசுரங்கள், பெருந்தேவனார் மகாபாரதம் 12,000 பாடல்களை உடையது, வில்லிபுத்திராழ்வார் மகாபாரதம் 4,360 பாடல்களை உடையது. எட்டி பாரதம் உண்டு பாலபாரதம் என்றெல்லாம். ஆனால் இந்த வில்லி பாரதம் எல்லா புலவர்களும் அதிகமாக பயன்படுத்துகிற நிகழ்ச்சி. சகோதரர்கள் ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுக்கிறவன் கெட்டுப்போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்ற ஒரு அருமையான செய்தியை வெளிப்படுத்துவது மகாபாரதம். இந்த மகாபாரத விழா செய்தாலே பல மகான்களெல்லாம் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். அவருடைய திருவடி பட்டாலே மழை வளம் நன்றாக பெருகி அந்த இடம் க்ஷேமமாகும் என்பது ஐதீகம். மகாபாரதத்திலே தெய்வ நம்பிக்கையை அதிகம் வலியுறுத்தப்பட்ட கருத்து காவியம். எல்லாமுமாய் இறைவனே இருக்கிறான் என்று கிருஷ்ணனிடத்திலே பாண்டவர்கள் ஒப்படைத்தார்கள். அவர்களை வெங்கல கவசமாகிருந்து பகவான் பாதுகாத்தான். துரியோதனன் அவநம்பிக்கையோடு இருந்தான், பாதியில போனான். பாண்டவருக்காக இறைவன் தூது சென்றார். 18 நாள் அர்ஜுன பெருமாளுடைய திருவடிக்கு கீழே அமர்ந்து கொண்டு தேர் ஓட்டினார். ஆண்டவன் அடியார்கள் முழுமையா நம்புகிற பொழுது எளியோருக்கு எளியோனாக எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்கிறவன் என்பதை நிரூபித்து காட்டினது மகாபாரதம். இதை எழுதின நூலாசிரியர் வில்லிபுத்திராழ்வார், முன்மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பன்னு மாமொழி பாரத பெருமையும் பாரேன் மன்னு மாதவன் சரிதமும் இடை இடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் ஈதியம் புதற்கு இசைந்தேன். நூலாசிரியர் வில்லிபுத்திராழ்வாருக்கும் அவர் சகோதரர் தம்பிக்கும் சொத்து சண்டை, தீர்த்து வைக்கும்படி தீர்ப்பு கேட்டு வரபதி ஆட்கொண்டான் என்ற அரசனிடத்திலே புகார் பண்ணினார். அவர்தான் வடமொழியிலே 120,000 பாசுரங்களாயிருக்கிற இந்த பிரம்மாண்ட மகாபாரத நிகழ்ச்சியை எளிய தமிழிலே சுருக்கமாக எழுதி கொடுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று அரசன் சொன்னான். இந்த நிகழ்ச்சியை எழுதிக்கொண்டே வந்தார் நூலாசிரியர். கிருஷ்ண பெருமாள் தூதா வந்தி நாடு கேட்டு வீடு கேட்டு துரியோதனை அவமதிக்கிறான். அப்பேற்பட்ட துரியோதனம் 18 நாள் சண்டையிலே பீமஜனால் தொடைமுறிந்து உயிருக்கு போராடி நர வேதனை அனுபவித்து மாண்ட வரலாற்றினை எழுதுகிற பொழுது நொந்து போனார். அதன்பரை பாரதம் எழுதவே தோணலே, அமங்கலமா முடிக்கக்கூடாது என்று 46 செய்யுள்ள பட்டாபிஷேகத்தை முடித்து அரங்கேற்றம் செய்து எனது சொத்து வேண்டாம் என் தம்பிக்கே கொடுங்கன்னு சொன்னாராம். மகாபாரதத்தை எழுதினுடனே சொத்து சண்டையிலே இருந்து விடுபட்டார். அந்த பேராசையனும் பிணியுள் பிணிபட்டோரா வினையன் உடல தகுமோ என்று சைவ பெரியவர் அருணகிரியார் பாடுவது போல அந்த ஆசையிலே இருந்து விடுபட்டார். சைவமும் வைணவமும் இணைந்தது மகாபாரதம். மண்ணு மாதவன் மாதவனுடைய வரலாறு இறைவனே இடையிடையே கலந்து கொண்டதினால் இதை விருப்பத்தோடு எழுதுகிறேன் என்று சொல்லுகிற நூலாசிரியர் சிவபெருமானும் இடையிடையே இந்த வரலாற்றிலே வருகிறார் என்று மகிழ்ந்ததாக பெரியோர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். ஆகவே வைஷ்ணவம் சைவம் வைணவம் என்று பேதமில்லாமல் சமநிலையாக ஒரு சமரச வழிபாட்டினை உணர்த்துவது மகாபாரதம். மகாபாரத நிகழ்ச்சி செய்கிற இடங்களிலே அதிக அளவிலே அன்னதானம் செய்வார்கள். மகாபாரத சண்டை காலத்திலே சேரலாதன் என்ற அரசன், இரண்டு படையினரும் எனக்கு விரோதி இல்லை, ஆகையினாலே இரண்டு படையினருக்கும் நான் உணவு போடுகிற பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன், அந்த வாய்ப்பை கொடுங்கள் என கௌரவர்கள் படைக்கும் பாண்டவர் படைக்கும் பெருஞ்சோறு போட்டான். அதனாலே சண்டை முடிந்த பிறகு அவர்கள் தர்மராஜா பெருஞ்சோற்று சேரலாதன் ஒரு பட்டம் கொடுத்தார். அண்ணம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று ஔவையார் பாடல் வருகிறது. உணவு போட்டால் அது அடுத்த பிறவியிலேயும் வந்து உதவும் அந்த புண்ணியம். அதை வலியுறுத்துவது மகாபாரதம். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தால் நல்வழிப்படுவார்கள் என்று குந்தி தேவி பாண்டவரை வளர்த்ததை விளக்குகிறது மகாபாரதம். ஒழுக்கமான வாழ்க்கையை கற்றுத்தராத காந்தாரி பிழை செய்தார்கள், பிள்ளைகளெல்லாம் தவறான வழியிலே போயிட்டாங்க. திருநாட்டில் மகாராஜா குழந்தைகள் மேல் அதிக பாசத்தை வைத்து நீதி தவறி பல பிழைகள் செய்தார். அது மட்டுமல்ல, புலன்கள் வழி மனம் செல்லக்கூடாது. ஐம்புலன்களும் அடக்கி ஆளுவது மனம். நிறைய பேர் மகாபாரதத்திலே பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் ஐம்புலன்கள், பாஞ்சாலி மனம். மனம்தான் நிர்ணயிக்க வேண்டும், ஒவ்வொரு புலன் வழியாக மனம் செல்லுமானால் வாழ்க்கை நாசமாகும். ஆகவே பாஞ்சாலி பேச்சு கேட்டு பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் மனம் பிரகாரம் அந்த புலன்கள் அடங்கினது என்பதை உணர்த்துவதுதான் மகாபாரதமே தவிர மேலோட்டமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பிழை காணக்கூடாது. அது சாதாரண கதை அல்ல, தெய்வங்கள் எல்லாம் நடத்தின ஒரு நிகழ்ச்சி தான் மகாபாரதம். பெண்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக வாழ வேண்டியவர்கள் என்பதை மகாபாரதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. குந்தி தேவி செய்த ஒரு சின்ன பிழையினாலே அடுத்த தலைமுறை கர்ணன் வாழ்க்கை பாதித்தது. ஆகையினாலே பெண் ஒரு பிழை செய்த அடுத்த தலைமுறை வரையிலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது மகாபாரதம். மனிதன் சூழ்நிலைக்கேற்றாவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை விராட பருவ நிகழ்ச்சி தெரிவிக்கிறது. ராஜாதி ராஜாக்களாக இருக்கிற பாண்டவர்கள் அந்த நாட்டிலே ஓராண்டு காலம் மறைந்து வாழ்கிறார்கள். சமையல்காரனாக, தேரோட்டியாக, நாட்டிய ஆசானாக, அமைச்சனாக, குதிரைப்பாகனாக, மாடி மேய்ப்பவனாக, வேலைக்கார பெண்ணாக பாஞ்சாலி இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஆகையினாலே சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது அதற்கேற்றாவார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உபதேசிக்கிற அருமையான பகுதி மகாபாரதத்தில் விராட பருவ பகுதி. ஒரு மகன் எப்படி வாழ வேண்டும் என்று பீட்மாச்சாரி வாழ்ந்து காட்டினார். தனக்கு திருக்கல்யாண வயதிலே தகப்பனாருக்கு பெண் பார்த்து வைத்து அந்த மகிழ்ச்சியினாலே சந்தன மகாராஜா மகனை பார்த்து ஒரு வரம் கொடுக்கிறார். மகனே, சிந்தையில் உறக்கம் வேண்டும் என்று எண்ணில் அல்லது உன்னுயிர் மேல் முந்தூரக்காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒருவரம் மொழிந்தான். நீயா நினைத்தாதாண்டா யமனே உன் அருகிலே வருவான் என்று ஆசீர்வாதம் செய்தார். இது பழித்தது. பத்தாம் நாள் சண்டையில் அர்ஜுனன் பானங்கள் சரமாரியா விட்டுங்கூட பீட்மாச்சாரி உயிர் போகாத காரணம் உங்க அப்பா சந்தன மகாராஜா கொடுத்த வரம். அப்ப என்ன கருத்து? பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குமானால் யமனை கூட வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதை உணர்த்துவது மகாபாரதம். திட்ட தூய்வன் துணாச்சாரியரிடத்திலே கல்வி கற்றுக் கொடுக்கும்படி கேட்கிறார். மரணம் இவனால் தனக்கு என்பது உணர்ந்தும் குரு மராதளித்தார். வில்வித்தை, யானையற்றம், குதிரையற்றம், வேல்வீச அனைத்து கல்விகளையும் கற்றுத்தந்தால் இவனே நமக்கு பகையாக வருவான் என்று தெரிந்தவர் கற்றுக் கொடுத்தது. காரணம், பகையில்லை கல்விக்கு, சாஸ்திரத்திற்கு பகையில்லை, தீர்த்தத்திற்கு பகையில்லை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, துரியோதனனும் கர்ணனுடைய நட்பு முதல் பகுதியிலே சுயநலம். துரியோதனுக்கு வீரம் தேவைப்பட்டது, கர்ணனுக்கு கௌரவம் தேவைப்பட்டது. ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்தார்கள். ஆனால் நாளாக நாளாக அந்த சுயநலம் மறைந்து பொதுநலமாக மாறி பாரதி சண்டையிலே அனைவரும் இறந்தபொழுது, உடன் பிறந்த சகோதரர்கள் இறந்தபொழுது கூட அழவில்லை துரியோதனன். கர்ணன் இறந்தபொழுதுதான் அப்படி அழுகிறார். இணையாரும் இலா அரசே, இனி யாரை நம்பி ஆள இருக்கின்றேன், வருகின்றேன், வருகின்றேனே என்று அழுகிறார். நல்ல நட்பில்லாதவன் எதுவும் இல்லாதவன், நல்ல நட்பு உடையவன் வாழ்க்கையில் எல்லாம் உடையவன் என்பதை மகாபாரதம் கர்ணன் துரியோதன நட்பின் மூலமாக நமக்கு பறைசாற்றுகிறது. சமுத்திரத்தின் அருகிலே போய் நிற்கிறவர்கள் காற்று நன்றாக வருகிறது என்று மகிழ்வார்கள். தண்ணீர் அருகிலே போய் நிற்கிறவர்கள் இன்னும் மகிழ்வார்கள். நீந்த தெரிந்தவர்கள் மகிழ்ந்து நீந்துவார்கள். ஆழ போக தெரிந்தவர்கள் முத்தியெடுக்கிறார்கள். இன்னும் ஆழமா போக போக சமுத்திரத்திலே விலைமதிப்பில்லாத பொருளெல்லாம் கிடைப்பது போலே மகாபாரதம் என்பது ஒரு சமுத்திரம் போன்றது. அதிலே ஆழ்ந்து 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 சிந்தித்து பார்க்கிற பொழுது நமக்கு நிறைய செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தன்னை பிடித்த பிரம்மத்தி தோஷம் தீர்வதற்காக ஜனமேஜய மகாராஜா இந்த மகாபாரதத்தை முழுமையாக காட்டான். காட்ட உடனே அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கினது. மகாபாரதத்தை ஆரம்பத்திலே இருந்து நிறைவு பகுதி வரையிலே உள்ளன்போடு உணர்ந்து மகிழ்ந்து யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை நீங்கி எல்லா வகையிலும் மேன்மை பெறுவார்கள் என்பது கண்டிப்பான உண்மை. பஞ்சமோ வேதா என்று இதற்கு பெயர். ஞான வேள்வி என்பார்கள் மகாபாரதத்தை. குருச்சேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருமே தேவர்கள். இறைவனுடைய ஆலோசனையினாலே வந்து இந்த மகாபாரதம் என்ற நிகழ்ச்சி நடத்தி, இனிமேல் எந்த துரியோதனனும் மண்ணாசி பிடித்தவர்கள் உலகத்திலே உருவாகக்கூடாது என்ற காரணத்தினாலே நடத்தப்பட்டதுதான் மகாபாரதம். எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த வீரர்களாக வந்திருக்கிறார்கள் மகாபாரதத்திலே என்று நல்லாப்பிள்ளை பாரதத்திலே இதற்கு ஆதாரம் இருக்கிறது. சந்திரன் தொடங்கி சுனித மகாராஜா வரையிலே சந்திர வம்சம் 40 தலைமுறை. இந்த 40 தலைமுறை வரலாற்றிலே 21வது தலைமுறையிலே வந்த துஷ்யந்த மகாராஜாவின் மகனான பரதனுக்கு அவருடைய பாட்டன் கண்ணுவ முனிவர் பரதன் என்று பெயர் வைத்ததினாலேதான் இன்றைக்கு நம்முடைய இந்தியா பாரத நாடு என்று விளங்குகிறது. மகாபாரதத்திலே வந்த பரதன் தான் அதற்கு காரணம். அவன் பெயர்தான் இன்றைக்கு பாரதம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய பெரியவர்கள் முன்னோர்கள் சுதந்திரம் வாங்கின பிறகு சட்டங்களை இயற்றுவதற்கு இராமாயண மகாபாரதம் போன்ற நூல்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டார்கள், பண்பாட்டை தெரிந்து கொண்டார்கள், அதற்கேற்றாறு போலே சட்டத்திட்டங்களை அமைத்தார்கள். இந்திய சட்டங்கள் அமைப்பிற்கே கை கொடுத்தது இராமாயணமும் மகாபாரதமும் தான். முழுமையாக உள்ளன்போடு மகாபாரதத்தை ஒருவர் கேட்டுவிட்டால் அதன் பிறகு அவர்கள் சண்டை இல்லாமல் வாழ முடியும். அவ்வளவு அமைதியை தரக்கூடியது மகாபாரதம். உதங்கர் என்ற பிராமண பிள்ளை பைலவர் என்ற மகரிஷியிடத்திலே கல்வி கற்கிறார். அவர் முதன்மை மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குருதட்சணை கொடுப்பதற்காக பௌடியந்த மகாராஜா மனைவி அணிந்திருக்கிற மகாராணி அணிந்திருக்கிற காது தோட்டினை, நவரத்ன தோட்டினை வாங்கி வருகிறார். வருகிற வழியிலே தட்சன் என்ற ராஜ நாகன் தொல்லைத் தருகிறான். குருநாதர் திருவருளாலே அந்த நவரத்ன தோட்டினை மீண்டும் வென்று கொண்டு வந்து குருநாதருக்கு கொடுத்து தனக்கு தொல்லை செய்த நாகத்தையும் அதன் கூட்டத்தையும் அழிப்பதாக ஜனமேஜை மகாராஜாவிடத்திலே வந்து சர்பையாக செய்ய சொல்லுகிறார். முதலிலே மறுத்த மகாராஜா அவர் தகப்பன் பரீட்சித்து இறந்ததற்கே தககன் என்ற ராஜ நாகமே காரணம் என்ற வரலாற்றை உதங்கர் சொல்ல கோபத்தோடு சர்பயாகம் செய்கிறார். எல்லா பாம்பங்களும் வந்து நெருப்பிலே விழுந்து மடிகிறது. ஆஸ்திகன் என்ற ஞானியாலே அந்த யாகம் பிறகு நிறுத்தப்படுகிறது. அந்த யாகத்திலே பாம்புகள் இறந்ததினாலே மகாராஜா ஜனமேஜன் வருத்தமடைந்து வேதவியாசிடத்திலே வாதாடுகிறான். தாத்தா, இந்த பாம்புங்க இறந்ததற்கே நான் வருந்துகிறேனே. எங்கள் பாட்டனார் கௌரவரும் பாண்டவரும் பாழாய்போன ராஜ்யத்திற்காக, செல்வத்திற்காக, பதவிக்காக, செங்கோலுக்காக அடித்துக் கொண்டு மாண்டார்களே. அன்று நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்களே. நீங்கள் சொல்லி அந்த பாரத சண்டையை நிறுத்திருக்க கூடாதா என்று வாதாடுகிறான். இல்லை ஜனமேஜயா, விதி வலியது என்றார். விதியை மதியால் வெல்லலாம் என்று அவன் மீண்டும் வாதாடுகிறான். 10 நாட்களிலே உன்னை பிரம்மத்தி தோஷம் பிடிக்க இருக்கிறது உன்னுடைய விதி, அதை மதியால் வென்றுவிடு, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று விடைபெற்றார் வியாசர். இவன் எத்தனை முயற்சி செய்தும் தடுக்க முடியாமல் பிரம்மத்தி தோஷம் பிடிக்கிறது. அந்த தோஷத்திலே இருந்து விடுபடுவதற்காக பாட்டனாரை மருந்து கேட்கிறான். வியாசர் சொன்னார், எந்த பாரத கதையை பழித்தாயோ அதே சந்திர வம்சத்து வரலாற்றினை முதலிலே இருந்து கடைசி வரையிலே காட்டாயேயானால் ஜனமேஜயா உன்னை பிடித்த பிரம்மத்தி தோஷம் தீரும் என்றார். வைசம்பாயனரை பணித்தார். மாணவர் வைசம்பாயனர் தான் ஜனமேஜய மகாராஜாவுக்கு மகாபாரதத்தை சொல்வதாக கதையமைப்பு வருகிறது. அப்பொழுது மகாராஜா ஜனமேஜயன் பவிஷ்டாதேவி அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அமர்ந்து கேட்கிறார்கள். சொல்ல வந்த வைசம்பாயனரை பட்டாரை உடுத்தி பல்லக்கிலே சுமந்து வந்து உயர்ந்த மேடை அமைத்தார். அந்த உயர்ந்த மேடை மேல் அமர்ந்து கொண்டு வைசம்பாயனர் சொல்லுகிறார் மகாபாரத கதை. பரீட்சித்து மகனே ஜனமேஜயா கேள், முதல் முதலிலே உங்க வம்சத்திலே யார் பிறந்தது தெரியுமா? சந்திரன் பிறந்தார். சந்திரனுடைய பிறப்பு 5 விதமாக சொல்லப்படுகிறது. அதிலே நாராயணன் மார்பிலே பிறந்தான் என்பதைத்தான் முதன்மையாக எடுத்துக் கொள்கிறார் நூலாசிரியர்.
எங்கன் மாதவன் இதயமாமலரே வரும் உதயத்து திங்கன் மாமரபினில் பிறந்து இசையுடன் சிறந்தோர் அங்கன் மாஞாலத்தரசர் வல்கோடி அவ்வரசர் தங்கன் மா கதை யான் அரி அளவயிர் சமைக்க
நாராயணன் மார்பிலே தோன்றிய சந்திரன் தட்சனுடைய பெண்கள் 27 பெண்களை திருக்கல்யாணம் செய்கிறார். அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி என்ற பெண்களை அந்த தட்சன் திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிற பொழுது, சந்திரா, 27 பெண்களிடத்திலேயும் சமமான அன்பு பாவிக்க வேண்டும். ஒரு பெண்ணிடத்திலே அதிக அன்பாகவும் ஒரு பெண்ணிடத்திலே வெறுப்பாக நடந்து கொள்வாயானால் உன்னை சபிப்பேன் என்று பயமுறுத்தினார். இல்லறத்தை நல்லறமா தொடங்கி சந்திரன் வாழ்கிற காலத்திலே ரோகிணியை தவிர மற்ற 26 பெண்கள் கணவனாரை அலட்சியம் செய்தார்கள். 4வது மனைவியா இருக்கிற ரோகிணி அம்மையார் கணவனாருக்கேற்றார் போலே நடந்து கொள்கிறார்கள். ஒரு துறைவி காட்டிலே யாகஞ்செய்து யோகஞ்செய்து தவஞ்செய்து பல காலம் தவம் மூலமாக பெறுகிற ஆற்றலை கணவனுக்கு தொண்டி செய்வதனாலே ஒரு பெண் எளிமையாக பெற்றுவிட முடியும் என்பதை இந்து மதம் பதிவிரதா சிலோன்மணிகள் பட்டியலிலே தெரிவிக்கிறது. அந்த வகையிலே இந்த அன்மையார் அன்போடு பழகினார்கள், கருத்தரித்தார்கள். புதன் என்ற குழந்தை பிறந்தான். மற்ற 26 பெண்கள் பொறாமையடைந்தார்கள், நமக்கு குழந்தை இல்லையே. தகப்பனாரிடத்திலே புகார் பண்ணினார்கள். தட்சனுக்கு கோபம் வந்தது. அழகு அதிகம் இருந்ததினாலே ஆணவம் அடைந்தாய் சந்திரா, அதனாலே உன்னுடைய 16 கலைகள் அழகும் தேய்ந்து அழிந்து போகட்டும் என்று சபித்தார். சந்திரன் சாபத்தை பெற்றான். அந்த புதன் என்ற பிள்ளை அந்த ராஜ்யத்திற்கு அரசனாக வருகிறான். அவனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்ற இடத்திலே தண்ணீர் தாகம் ஏற்பட்டு நீர் அருந்ததற்காக ஒரு குளத்தின் அருகிலே செல்லுகிறான். அங்கே ஒரு அழகான பெண்மணி நிற்கிறாள். அந்த பெண்மணியை பார்த்தவுடனே தாகம் மறைந்து மோகம் வந்து, பெண்ணே, என்னை திருக்கல்யாணம் செய்து கொள் என்று சம்மதம் பேசி திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார். இதில் என்ன வேதனை என்றால், மனுராஜா பிள்ளை இளையன் என்பவர் இளவரசனானவர், அவர் வந்து வேட்டையாடி நீர் அருந்தினதினாலே பெண்ணாகி நிற்கிற பொழுதுதான் இந்த மகாராஜா மனம் பேசி முடிக்கிறார். பார்வதி தேவி ஒரு காலத்தில் அங்கே தவஞ்செய்கிற பொழுது ஆண்கள் வந்தால் இடையூறா இருக்குமே என்று ஆண்கள் இந்த நீரை தொட்ட அளவிலே பெண்களாகட்டும் என்று சபித்திருந்தார்கள். அந்த பரமேஸ்வரி கைலைமலை போன பிறகு அந்த சாபம் போகல. என்ன காரணமோ பெண்ணாகிட்டோம், ஆடவருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்று அந்த இளையன் என்ற இளவரசன் இளை என்ற பெண்ணான வடிவத்திலே புதமகாராஜாவை திருக்கல்யாணம் செய்து அவர்கள் 2 பேரும் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு புரூர்வன் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த புரூர்வன் மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். அழகிலே மன்மதன், ஆற்றலிலே முருகப்பெருமானை போலே வளர்கிறான் அந்த குழந்தை. பெரிய பிள்ளையானான், ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அந்த காலத்திலே பிள்ளைகள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற வயது வந்தவுடனே ஆட்சியை கொடுத்துவிட்டு அந்த அரசர்கள் காட்டிலே போய் தவஞ்செய்து யோகஞ்செய்து யாகஞ்செய்து பிறவி துன்பத்திலே இருந்து விடுபடுவார்கள். புரூரன் ஆட்சி செய்கிறார். தேவலோகம் அங்கையா இருக்கிற ஊர்வசி என்ற பெண்ணினுடைய அழகை பார்த்த ஒரு அசுரேந்திரன் சிறை எடுக்கிறான். அப்படி சிறையெடுத்து செல்லுகிற பொழுது அந்த ஊர்வசி அபயம் கேட்கிறார், தேவர்களே என்னை காப்பாற்றுங்கள், தேவர்களே என்னை காப்பாற்றுங்கள். தேவர்கள் யாரும் காப்பாற்றவில்லை, வேடிக்கை பார்க்கிறார்கள். காரணம், அந்த அசுரேந்திரன் அவ்வளவு பெரிய பலவான். ஆனால் இந்த பூலோகத்தை ஆட்சி செய்த புரூரன் பார்த்தார், அந்த அசுரேந்திரனோட போர் புரிந்து அவனை அழித்து ஊர்வசியின் மானவன் காப்பாற்றி தேவேந்திரனிடத்திலே ஒப்படைகிறார். தேவேந்திரன் சொன்னார், ஐயா, எங்கள் மான பிரச்சனை, நாங்கள் கேட்காமலேயே எங்களை இவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள், அதனால் நீங்கள் கேட்காமலேயே நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர இருக்கிறேன், தயவுசெய்து மறுக்கக்கூடாது. சரி, பரவாயில்ல, அந்த பெண்ணையே திருக்கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். ஊர்வசி நடுங்கினாள். சுவாமி, எனக்கு திருக்கல்யாணமா? அவ காலங்காலமா இந்திரன் சபையில நாட்டியம் ஆடுகிறவள், நாட்டிய பெண்ணு, திருக்கல்யாணம் செய்து குழந்தை பெற்று பாலுட்டி சீராட்டி அதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லை. அதனாலே நடுங்கினாள். பெண்ணே, உன் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிய அரசன் திருக்கல்யாணம் செய்து ஓராண்டு காலம் வாழ்ந்து ஒரு ஆண் குழந்தை பெற்று வாரிசு கொடுத்து அதன் பிறகு நீ எப்பொழுதும் போலே என்னுடைய சபையிலே நாட்டிய பெண்ணாக இருக்கலாம் என்று தெய்வந்தரன் சொன்னார். அதன் பிறகு ஊரசியம்மையார் சம்மதிக்கிறார்கள். திருக்கல்யாணத்தை தெய்வந்தரன் தலைமையிலே நடக்கிறது. அழைத்து வந்து ஊரசியோட புருவி சக்கரவர்த்தி வாழ்கிறார். இந்த நாவல் தேசமாயிருந்த ராஜ்யத்தை கப்பம் வசூல் செய்வதற்காக அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இலாடம் யவனம் ஒட்டியம் கருசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காழம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போதம் கிராடம் குருகி குடகம் குந்தளம் குரு குவிந்தம் குச்சரம் கொங்கணம் கொல்லம் கோசலம் சகம் சவ்வீரம் சாளவம் சிங்களம் சிந்தி சூரசேனம் திராவிடம் தெங்கனம் நத்தம் நேபாளம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் போடம் மகதம் மச்சம் மராடம் மலையாளம் ஆளம் யுகந்தரம் பங்கம் வங்காளம் கற்பம் என்று 56 தேசங்களாக பிரித்து ஆட்சி செய்ததினாலே அவருக்கு தேவர்கள் சக்கரவர்த்தி பட்டத்தை வழங்கினார்கள். சக்கரவர்த்தி பட்டம்ன்றது எல்லாரும் கிடையாது. புரூர சக்கரவர்த்தி, நள சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி தலைமை தாங்கின மாமன்னர்களாக இருந்தாலும் சக்கரவர்த்தி பட்டம் என்பது மிக மிக அபூர்வம். அது இந்த புரூர சக்கரவர்த்தி கிடைத்தது. அந்த ஊர்வசி வயிறு வாய்த்தார்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தான், ஆயு என்று பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை புருவன் வளர்க்கிறார் ஊரசி. அதன் பிறகு நாட்டிய பெண்ணாக ஆனாள். ஆயு பெரிய பிள்ளையான பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அவர் ஒரு நாட்டு இளவரசி திருக்கல்யாணம் செய்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நகுஷன் என்று பெயர் வைத்தார்கள். சந்திர வம்சத்தில் 5வது தலைமுறை. அந்த நகுஷ மகாராஜா பெரியவனான பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தன்னுடைய தகப்பன் பாட்டன் செய்யாத சாதனைகளை ஆட்சியிலே ஏதாவது செய்யணும் என்று வித்தியாசமாக சிந்தித்தார். இந்திர பதவியை பிடிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதற்கு என்ன தகுதி என்று விசாரித்தான். 100 அசைமேத யாகங்கள் செய்கிறவர்கள் இந்திர பதவியை அடைய முடியும் என்று அமைச்சர் பெருமக்கள் சொல்ல அந்த 100 யாகங்களையும் செய்து முடிக்கிறார். அந்தர உலகத்திலே இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு வந்து நகுஷனை அழைத்து செல்லுகிறார்கள். பூலோக ஆட்சி அமைச்சர்கள் அம்போன்னு விட்டுட்டு இந்த பல்லக்களை புறப்பட்டான். ஒரே மகிழ்ச்சி. போகிற பொழுது அந்த தேவ தூதல் கிட்ட நகுஷன் கேட்கிறார், ஐயா தேவலோகத்துக்கும் எங்க உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா தேவலோகத்திலே கல்லி மண்ணெல்லாம் பார்க்க முடியாது, எங்கு பார்த்தாலும் தங்கமயமா இருக்கும் பொன்னுலகன்னே பேரு. அங்கு காமதேன் இருக்கிறது, கற்பக விருட்சம் இருக்கிறது, ஐராவதம் இருக்கிறது, உச்சை சிரவம் இருக்கிறது, சிந்தாமணி இருக்கிறது. அப்படியா? அதெல்லாம் என்னங்கன்னா, காமதேன் என்பது தெய்வீக பசி. லட்சம் பேர் இருந்தாலும் பார்வையினாலே சாப்பாடு போடும். சாப்பிட்றவனுடைய இலையிலே யாருக்கு எது விருப்பமோ அது பதார்த்தமா இருக்கும். கற்பக விருட்சம் என்பது ஒரு தெய்வீக மரம். அந்த மரத்தின் கீழே போய் நின்னா கேட்கிறதெல்லாம் தரும். சிந்தாமணி என்பது பார்க்கடலிலே தோன்றின ஒரு அபூர்வமான மணி. அது கழுத்தில் போட்டுக்கினா நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உச்சை சிரவம் என்பது தெய்வேந்திரனுக்கு சொந்தமான வெள்ளக்குதிரை. அது மேலே ஏறி அமர்ந்து கொண்டு எந்த உலகம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அடுத்த வினாடி அந்த உலகத்திலே இருக்கும். ஐராவதம் என்பது வெள்ளை யானை, இந்திரனுடைய பட்டத்து யானை. குதிரைக்கு இருக்கிற அதே ஆற்றல் அந்த யானைக்கும் உண்டு. இவை அனைத்தும் இனிமேல் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இயங்கும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நகுஷன் பார்த்தான், ஓ, அப்பேற்பட்ட தேவ உலகத்துக்கு என்னுடைய தலைமை, நான் அரசன் என்று மகிழ்ந்து இந்த நகுஷன் இந்திர உலகத்தை சேர்ந்தார். அந்த இந்திர உலகத்திலே எந்த நாளும் ஜனாதிபதியாயிருக்கிற வியாழ பகவான் வரவேற்று அவரை பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் செய்து வைக்கிறார். ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் நகுஷன். சில நாட்கள் ஆனவுடனே தேவேந்திரனுடைய மனைவியை பார்த்து விரும்பினார். எவன் ஒருவன் பிறர் மனைவியை பார்த்து விரும்பாமல் இருக்கிறானோ அவன்தான் பேராண்மை உடையவன் என்று நம்முடைய தமிழ் பாட்டன் திருவள்ளுவன் பறைசாற்றுகிறான். பிறர் மனை நோக்கா பேராண்மை. ஆனால் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திற்கு சென்ற நகுஷ மகாராஜா மாற்றான் மனைவியை விரும்பினதனாலே அத்தனையும் இழக்கிறார். அதனாலே எப்படி ஒழுக்கமுடைய வாழ்க்கை உயர்வை தரும், எவ்வளவு பெரிய உயர்வை பெற்றாலும் ஒழுக்கம் தவறுகிற பொழுது தாழ்வு நிலை வரும் என்பதை மகாபாரதம் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறது. இந்திராணிக்கு தூது அனுப்பி தன் விருப்பத்தை சொல்லுகிறான். அந்த அம்மையார் நடுங்கினார்கள். கணவனார் இல்லாத காலத்திலே ஆட்சி பொறுப்பை பிடித்ததோடு அல்லாமல் என்னையும் மனைவியாக அடைய விரும்புகிறானே என்று வேதனை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் அகத்திய மகாமுனிவர் வருகிறார். சொல்லி அழுகிறார்கள், அம்மானி ஒன்றும் வருந்தாது, சப்த முனிவர்கள் தூக்குகிற பல்லக்கிலே இந்திர உலகத்தை ஒரு முறை தினந்தோறும் பலவந்த பிறகே உன் கணவன் உன் அரண்மனை வருவது வழக்கம், அதுபோலே இந்த அரசனை வரச்சொல், அந்த சப்த முனிகளிலே நான் ஒருவன், அவனை ஒரு வழி செய்கிறேன் என்றார். அதே மாதிரியே தூதுவன்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அவன் பார்த்தான், சப்த முனிவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள், நகுசங்காட்டான், உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஐயா, அப்படியா, அழைத்து வாருங்கள். அந்த ஏழு சாமியார் வந்து பல்லக்க தூக்குனாங்க, பல்லக்கில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். இவருடைய மன இந்திராணியை போய் கூடி தழுவ வேண்டும் என்று வேகமா செல்லுகிறது, பல்லக்கு மெதுவா போற மாதிரி தோன்றது. சாமியாருன்னா நம்மள மாதிரி காலையில் டிஃபனி காபி பஜ்ஜி சாப்பாடா சாப்பிட்டு இருக்கிறாங்க, காஞ்சி போன இலைகளை சரிகளை சாப்பிட்டு வத்தலும் சொத்தலுமா இருக்கிறாங்க. சர்பே சர்பேண்ணா, தேவ பாஷையிலே சர்பேண்ணா சீக்கிரம் போன அர்த்தம். அகத்தியர் மற்ற முனிவர்களை ஜாட காட்டினார், பல்லக கீழே போடுங்க. எல்லாருமே சேர்ந்து பொத்துன்னு பல்லக கீழே போட்டாங்க. சுவாமி ஏன் பல்லக போட்டீங்க, எங்களை பார்த்து நாகம் என்றா பாம்பு என்றா சொன்னாய் கொடியவனை. சுவாமி அந்த பொருளிலே நான் சொல்லவில்லை, சர்ப என்றால் தேவ பாஷையில் சீக்கிரம் போங்கன்னு தான் அர்த்தம், அப்படிதான் பேசினேன். ஓ, நேற்று வரையில பூலோகத்தில் கிடந்தனே இன்று வந்து தேவ பாஷை பேசுகிறாயா, எங்களை பார்த்து பாம்பு என்று சொன்னதால் ஓடி தேடி இறை தேட முடியாத மலைப்பாம்பாக கிடப்பாய் போ என்று பயங்கரமான சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை ஏற்ற நகுசனான் அவன் ஓடி வந்து அகத்திய மகா முனிவருடைய திருவடியில் விழுந்து, சுவாமி இந்த சாபம் எனக்கு எப்ப விமோச்சனம் ஆகும் சுவாமி, அப்பா உங்க வம்சத்திலே 36வது தலைமுறையிலே பாண்டவர் என்று வருவார்கள், தர்மராஜாவுடைய பார்வை உன் மேல போடும், அப்பதான்டா அந்த சாபம் விமோச்சனம் ஆகும். 5வது தலைமுறையில வந்த நகிஷே 36வது தலைமுறையில வர இருக்கிற தர்மராலே சாப விமோச்சனா 31 தலைமுறை மலைப்பாம்பாக ஆனான்.
வாழ்வை நம்பாதே மனமே வாழ்வை நம்பாதே, தாழ்விலாத நமது சாமி தாழ தேடு பாடு பூமி, வாழ்வை நம்பாதே மனமே வாழ்வை நம்பாதே, இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையினில் ஓடு, இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையினில் ஓடு, உடல் ஒன்று கூதவாத கூடு உடல் ஒன்று கூதவாத கூடு, இதை உற்று பார்த்தால் வெட்க கேடு கேடு, வாழ்வை நம்பாதே மனமே வாழ்வை நம்பாதே.
அந்த நகுஷ மகாராஜாவின் பிள்ளையாய் விளங்கும்படியான யயாதி மகாராஜா நாட்டிற்கு அரசனானார். பிரதிஷ்டானபுரம் என்ற ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வம்சத்திலே அஸ்தன் என்ற ஒரு ராஜா பிறந்தவர்கள்தான். அஸ்தினாபுரி என்று தலைநகரம் பேர் விளங்கினது. அதுவரையிலே பிரதிஷ்டானபுரம் என்ற தலைநகரமாகத்தான் விளங்கினது. யயாதி ராஜா காட்டிலே வேட்டையாட வந்த இடத்திலே யாரோ ஒரு அபலை பெண் கிணற்றிலே ஆபத்திலே இருந்து அழுகது போலே குரல் கேட்கிறது. அந்த பெண்ணை காப்பாற்றி திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்று இந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது காட்ட ஜனமேஜன் சந்தேகன் காட்டான் வைசம்பாயன முனிவரை. ஐயா, எங்கள் பாட்டன் சந்திர வம்சம், பிராமண பெண்ணாயிருக்கிற தேவையானு எப்படி திருக்கல்யாணம் செய்ய, அது ஒரு வரலாறு உண்டுன்னார். அதை சொல்லிட்டு மேல கதையை சொல்லுங்க. தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அந்த சண்டையிலே அரக்கர்கள் வெற்றி பெற்று தேவர்கள் தோல்வி பெற்றார்கள். தேவேந்திரன் தன்னுடைய சகாக்களை அழைத்து ஆலோசனை காட்டான், என்ன காரணத்தினாலே நாம் தோல்வி பெறுகிறோம், பச்சை இறைச்சியை பித்தி தின்கிற அரக்கர்கள் வெற்றி பெறுகிறார்கள், நமக்கு ஏன் தோல்வி எறிகிறது. அந்த தேவலகத்தை சேர்ந்தவன் ஒருவன் எழுந்து சொன்னான், தேவர் கோமானி, அரக்கர்களுக்கு குருவாயிருக்கிற சுக்கராச்சாரியாருக்கு இறந்தவர்களை எழுப்புகிற மிருத செஞ்சு மந்திரம் தெரியும். எத்தனை பேர் இறந்தாலும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நம் குருநாதருக்கு அந்த மந்திரம் தெரியாது. நம்முடைய தோல்விக்கு அதுதான் காரணம். தேவேந்திரன் யோசித்து, நம்மிலே ஒருவன் போய் அங்கே அரக்கர் கூட்டத்திலே தங்கியிருந்து அந்த குருநாதரிடத்திலே சுக்கராச்சாரிடத்திலே அந்த மந்திரத்தை கற்று வர வேண்டும். யார் செல்லுகிறீர்கள்? அரக்கர்கள் சொன்னுடனே அத்தனை பேரும் நடுங்கிட்டான். இரக்கமில்லாதவன் அரக்கர். ஆகையினாலே அந்த குருநாதருடைய மகனே எழுந்தார். தேவகுரு வியாழ பகவான், அவருடைய பிள்ளை கயன் கஜன் என்றும் சொல்வார்கள். அவர் எழுந்தார். என் தகப்பனாரி மந்திரம் தெரியாது அல்லவா உங்களை இந்த குறை? அடியேன் சேர்ந்து அந்த மந்திரத்தை கற்று வருகிறேன். அப்பா எச்சரிக்கையா போய்வா. அந்த குருநாதரத்திலே வந்து பணிந்தார். குருநாதர் சுக்கராச்சாரி தன் ஒரே மகள் தேவயானை அழைத்து, அம்மா இவர் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். வியாழ பகவானுடைய பிள்ளை, பேர் கயன், எனக்கு மாணவராக இருந்து கொஞ்ச காலம் தொண்டு செய்ய விரும்புகிறார் என்று அறிமுகம் செய்து வைத்தார். வணக்கங்க. வணக்கம்மா. அந்த முதல் பார்வையிலேயே திருக்கல்யாணம் என்று ஒன்று செய்தால் இவரைத்தான் செய்ய வேண்டும் என்று மனத்திலே பற்றி கொண்டார்கள் தேவயானை. அங்கு தங்கின கொஞ்ச நாளிலே அந்த அரக்கர்கள் தலைவனாயிருக்கிற இடப்ப பண்மன் என்ற அரசனுக்கு செய்தி செல்லுகிறது. யாரோ ஒரு தேவலோக ஆசாமி வந்து குருநாத மாளிகையிலே தங்கியிருக்கிறான். யார் அவன்? பேர் கயனாம், வியாழ பகவானுடைய பிள்ளை என்று செய்தி தெரிந்தார். ஓ, சூழ்ச்சியாக மந்திரத்தை கற்றுப்போக வந்திருக்கிறான் என்று அவனை கொல்லும்படியாக கொலையாட்களை அனுப்புகிறான் அரசன். அவனை கொன்று குவித்தார்கள். மாலை நேரானது, இன்னும் கயன் வரவில்லையே என்று தேவயானை தேடுகிறாள். அக்கம் பக்கம் ஓடுகிறாள். எங்கு பார்த்தாலும் வருகிற எல்லாரையும் கேட்கிறாளாம். பார்த்தீர்களா அவரை? யாரும் பார்க்கல, பார்க்கல என்றான். மாலை நேரத்தே தன் தகப்பனாரியை செய்தியை சொல்லுகிறார்கள். தகப்பனார் ஞானத்தினாலே உணர்ந்து சஞ்சீவி மந்திரத்தினாலே இறந்து போன கயனை உயிரோடு எழுப்பினார். அந்த அம்மையார் சொன்னார்கள், ஐயா, தர்பை எறுப்பதற்காக நீங்க காட்டுக்கு தொலைவா செல்ல வேண்டாம். அரக்கர்கள் இரக்கமில்லாத பொல்லாதவர்கள். என் தகப்பனாருக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்க தொலைவா போக வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து வைத்தார். மறுபடியும் இவர் உயிரோடு இருக்கிற செய்தி அந்த அரசனுக்கு தெரிந்து, கொன்றாலும் குருநாதர் காப்பாற்றுகிறாரே என்று அவனை கொன்று கொளுத்தி சாம்பலாக்கி அந்த அஸ்தியை கூட ஒரு பழச்சாற்றிலே கலந்து குருநாதருக்கே உள்ளுக்கு கொடுத்துட்டான். எப்படி காப்பாற்றுகிறார் பார்க்கலாம். மாலை நேரம் ஆனதும் இவர் தேவயானை கயனை காணவில்லையே என்று தேடுகிறாள். ஞானத்தினாலே பார்க்கும்படி கேட்டாள். அம்மா, இனிமேல் அவனை பற்றி நினைக்காதே. ஏற்கனவே ஒரு முறை அவனை காப்பாற்றினேன் என்று அசுரர்கள் சூழ்ச்சி செய்து கொன்று கொளுத்தி அந்த சாம்பலை கூட பழச்சாற்றிலே கலந்து எனக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டம்மா, என் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். அப்பா, அவரை காப்பாற்றவே வழி இல்லையா? அப்பா, காப்பாற்ற முடியாதுமா. அவனை காப்பாற்றினா நான் இறந்துடுவேன், பரவாயில்லையா? நீங்களும் உயிரோடு வேணும், அவரும் காப்பாற்றப்பட வேணும். எப்படிமா முடியும்? அப்பா, இந்த சஞ்சீவி மந்திரத்தை நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுங்கோ. அவர் கற்றுக்கொண்டு திரும்பி வந்து உபதேசித்தால் உங்கள் உயிர் வரும் அல்லவா? அம்மா, இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. அவனோ விண்ணுலக ஆசாமி, எந்த காரணத்தினாலே வந்தானோ, வந்த வேலை முடிந்ததுன்னு பொருட்டா எங்கதி? அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார்ப்பா, மிக மிக நல்லவர். அதன் பிறகு குருநாதர் மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்து அவனோடு பேசி அந்த மந்திரத்தை உபதேசித்து, அப்பா, என் வயிறுக்கு இடிந்து நீ வெளியே வருவாய், எனக்கு உயிர் கொடு மந்திரத்தை சொல்லி, அதே மாதிரி அவனும் உயிர் கொடுக்கிறான். வந்த வேலை முடிந்தது. தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான். உடனே தன்னுடைய விண்ணுலகம் புறப்பட எத்தனித்தான். வந்த நாள் முதலா கூட பிறந்த சகோதரியா தாயாயிருந்து அன்னம் அளித்தாலே உணவளித்தாலே தேவயானி, அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போகலாமா என்று சொல்லி வருவதற்காக அந்த சமையல்களை அருகிலே போனார். தேவயானி, நான் சென்று வருகிறேன். அப்பாவிடத்திலே விடை பெற்றேன், நீ விடை கொடு. ஐயா, என்னை பிரிந்து சொல்ல வேண்டாம். உங்களை முதல் முதல்ல பார்க்கிற பொழுது உங்களை தான் திருக்கல்யாணம் செய்யணும்னு முடிவு பண்ணினேன். தயவுசெய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, உன்னை சகோதரியாகத்தான் எண்ணி வாழ்ந்தேன். குருநாதர் மகளை தவறா நினைக்கலாமா என்று புறப்பட எத்தனித்தார் கோபித்த தேவயானை. கையா நில். கன்னிப்பெண் கெஞ்சி அழுது கேட்கிற பொழுது கூட மனமிறங்காமல் புறப்பட்டுக் கொண்டே இருப்பதை பார்த்தால் நீ வந்த நோக்க மந்திரம் கற்றுப்போகவா? கொடியவனே, எந்த மந்திரத்தை சூழ்ச்சியாக கற்றுப்போக வந்தாயோ அந்த மந்திரம் உனக்கை பயன்படாமல் போகட்டும், போ என்று சபித்தார்கள். தவறு செய்யாமலேயே தண்டனை பெறுகிறார் கயன். அவருக்கும் கோபம் வந்தது. பெண்ணே, குற்றஞ்செய்யாது என்னையா தண்டித்தாய்? பிராமண பெண்ணாயிருக்கிற உன்னை ஒரு கத்திரியன்தான் திருக்கல்யாணம் செய்வான் என்று திருப்பி சாபத்தை தந்து அவர் போனார் தேவலோகம். அரசன் இடப்ப பண்மனுடைய ஒரு மகள் இளவரசி சன்மிஷ்டை, அவளுக்கு 1000 தோழி பெண்கள். அந்த 1000 தோழி பெண்களோடவும் குருநாதர் மகள் தேவயானையோடவும் தினமும் ஆற்றிலே நீராடுகிற வழக்கம். அதன் பிரகாரம் அந்த இளவரசி தேவயானை அழைத்து வரும்படி ஒரு தோழி அனுப்பி ஆற்றிலே போய் நீராடுகிறார்கள். அப்படி நீராடி கொண்டிருக்கிற பொழுது பயங்கரமான ஒரு சுழல் காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றினாலே ஆடுகளெல்லாம் கல்லிலே முள்ளிலே மரங்கள் மேலெல்லாம் போய் தொற்றிக் கொள்ளுகிறது. வேகமா பெண்கள் கரையேறி கையில் கிடைத்த ஆடை உடுத்திக் கொள்கிறார்கள். அதனாலே அந்த இளவரசிக்கும் குருநாதர் மகளுக்கும் சண்டை வருகிறது. இந்த குருநாதர் மகள் ஆடையை இளவரசிதான் தெரியாமல் கட்டிக்கொண்டாள். பரவாயில்லை, அரண்மனை போன உடனே உன்னுடைய ஆடை தருகிறேன் என்று எத்தனை எத்தனை சமாதானம் செய்தும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால என்ன ஆனது, இரண்டு பேரும் சண்டை வந்துட்டது. கேவலமா பேசின அந்த அரசன் மகள். ஓங்கி அறிந்தாள் குருநாதர் மகள். தோழி பெண்களை பிடித்து அந்த பாழும் கிணற்றிலே இவளை தள்ளுங்கள் என இளவரசி ஆணையிட்டாள். தேவயானை பிடிச்சு தள்ளிட்டாங்க. இளவரசி அரண்மனை போனா. இந்த தேவயானை கிணற்றில விழுந்தவள் போகிற பொழுது ஒரு கொடியை பிடித்துக் கொண்டு தொட்டி கொண்டிருக்கிறாள். அண்டவனே அண்டவனே, என்னை காப்பாற்றுங்கள் பெருமாளே என்று பெருமாள் சிந்தனையா இருக்கிறாளாம். அந்த நேரத்தில் தான் ஏஜராஜா தண்ணீர் தாகத்தினாலே தேடிக்கொண்டு குதிரை மேல வர்றார். இறங்கி வந்து கிணத்தை எற்றி பார்க்கிறார். அரைகுறை ஆடையோடு ஒரு பெண்ணொருத்தி அபாய நிலையிலே இருக்கிறாள். மேலாடை கொடுத்து மகாராஜா மானம் காப்பாற்றி வலது கையை கொடுத்து தூக்கி உயிர் காப்பாற்றினார். பெண்ணை பார்த்தால் தேவலோகம் அங்கை போலே அதிக சௌந்தரியமுடையளாக இருக்கிறாள். மனம் விரும்பினது. உடனே தகப்பனார் நினைவு வந்தது. ஒரு பெண்ணை விரும்பின காரணத்தினாலே தன் தகப்பன் நகுஷ மகாராஜா பெரும் மலைப்பாம்பாக காட்டிலே உழலுகிறார். இந்த பெண்ணை விரும்பினால் நமக்கு என்ன சாபம் வருமோ? பெண்ணே, ஆபத்திலே இருந்த உன்னை காப்பாற்றினேன், உன் நாடு செல் என்று சொல்லி மகாராஜா குதிரை மேலே போயிட்டார். இந்த தேவயானி அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு குதிரைப்பாகன் மூலமா தகப்பனாரி செய்தி சொல்ல சுக்கராச்சாரி மகளோடவே வந்து தங்கிடுறார். இந்த செய்தியை அறிந்த அரசன் வந்து அழைக்கிறான். அங்கு நானும் என் தகப்பனாரம் வர வேண்டுமானா? காலமெல்லாம் உங்கள் இளவரசி செல்வ மகள் சன்மிஷ்டை திருக்கல்யாணம் இல்லாமல் எனக்கு அடிமை பெண்ணாக தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு சம்மதம் என்றால் நானும் என் தகப்பனாரம் அரண்மனை வருவோம். இல்லையே நீங்கள் சொல்லலாம். அப்படியே ஆகட்டும் என்று நாடா மகளா என்று ஒரு பிரச்சனை வந்தபொழுது அந்த அரசன் நாட்டை காப்பாற்றினான், மகளை விட்டான். மகள் கரத்தை பிடித்து குருநாதர் மகள் கரத்தில் அடிமை என்று ஒப்படைத்தான். நேற்று வரையிலே அந்த இளவரசி 1000 தோழி பெண்களோடு சுற்றி திரிந்தவள் இன்றைக்கு குருநாதர் மகளுக்கு இவளே தோழி பெண்ணாக ஆனாள். சிங்கார வனத்திலே நீராடி அவள் ஈர கூந்தலை உலர்த்தி கொண்டிருக்கிற பொழுது அதே யயாதி ராஜா மறுபடியும் அந்த பக்கமா வர்றார். தகப்பனாரி செய்தியை சொல்லி அனுப்பினாள். அந்த சுக்கராச்சாரி அப்பா என் மகளை திருக்கல்யாணம் செய்து கொள் என்று வேண்டினார். மகாராஜாவும் சம்மதிக்கிறான். ஒரு நிபந்தனைன்னார். அந்த காலத்தில் மாமனார் நிபந்தனை போடுறான் பாருங்க. இந்த காலத்தில் மாப்பிள்ள தான் மாமனார் நிபந்தனை. என் மகளை திருக்கல்யாணம் செய்த பிறகு வேறு ஒரு பெண்ணை மனசினாலும் நினைக்கக்கூடாது என்று நிபந்தனை போட்டார் சுக்கராச்சாரி. சம்மதித்த அந்த யயாஜிராஜா திருக்கல்யாணம் செய்து கொண்டார் இந்த பெண்ணை. கன்னியாதான திருமணம் நடைபெறுகிறது. அப்பா, இந்த பெண்ணை கூடவே இளவரசியும் அழைத்துக்கணும் போ. அரண்மனை வசதி செய்து கொடு, ஆடை வசதி செய்து கொடு, உணவு வசதி செய்து கொடு, மனைவி ஸ்தானத்திலே ஒரு காலத்திலும் பார்த்திடாது என்று சொல்லி அனுப்பினார். யயாஜராஜா தன் மனைவி தேவயானையோடு வாழ்கிறார். அவளை அடிமைப்படுத்தக் கூடாது, ஒரு நாட்டு இளவரசியா வாழ்ந்தவள் சன்மிஷ்டை என்று தனி அரண்மனை, அவளுக்கு பணிப்பெண்கள், பல சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்துட்டார். யயாதி மகாராஜாவின் அம்சமாக தேவயானி மனைவியற்றியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். யதுவசு என்று பெயர் வைத்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா அந்த குழந்தை வளர்கிறான். இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தான், துர்வசு என்று பெயர் வைத்தார்கள். அந்த இரண்டாவது குழந்தையை ஒரு நாள் தொட்டியில் போட்டு தாலாட்டு பாடுகிறாள் மகாராணி. அந்த வழியாக அந்த சன்மிஷ்டை பார்க்கிறாள். ஆஹா, நாம் அரசன் மகளா பிறந்தோம், இந்த அரசனை திருக்கல்யாணம் செய்திருந்தா இந்த குழந்தை நமக்கல்லவா கம்பீர குழந்தை பிறந்திருக்கும். பிராமண பெண்ணாய் பிறந்த இவள் அரசனை திருக்கல்யாணம் செய்து சத்திரிய பிள்ளையை பெற்றிருக்கிறாளே என்று வேதனையோடு தான் வாழ்ந்த அரண்மனை வந்து அன்றெல்லாம் உறக்கம் இல்லாமல் இருக்கிறாள். அன்று மகாராஜா பிறந்த நாள் விழாவானதினாலே கேட்டோருக்கு கேட்ட பொருளை வாரி வழங்கி அதிக மகிழ்ச்சியினாலே உறக்கமில்லாமல் யயாதி ராஜா காற்று வாங்கி கொண்டு அப்படி அந்த புறம் பக்கமா வருகிறார். மனசுல அதிக துன்பம் இருந்தாலும் சரி, அதிக மகிழ்ச்சி இருந்தாலும் சரி உறக்கம் வராது. அரசன் வருவதை பார்த்த சன்மிஷ்டை ஓடி வந்து சரணடைந்தாள். யார் அது? சன்மிஷ்டா, இன்னும் உறக்கம் வரவில்லையா? இல்லை அரசே. ஏன்? அது ஏனோ தெரியவில்லை. அரசே, உங்களுக்கு இன்று பிறந்த நாள் விழாவாமே? ஆம். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? எல்லாருக்கும் செய்துட்டேன், வாரி வாரி வழங்கினேன். ஒரு பெண்ணொருத்தி உங்கள் அரண்மனையிலே உங்கள் ராஜ்யத்திலேயே குறையோடு இருக்கிறாள் மகாராஜா. யார் அந்த பெண்? என்ன குறை? நான் தான் மகாராஜா. என்ன குறை உனக்கு? என்ன வேணும் கேள், காட்டால் தருவீர்களா? நான் சொல் மாற மாட்டேன், கேள். உங்கள் அம்சமாக ஒரு அழகான ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் என்று கர்ப்பத்தை தானமாக கொடுக்கிறாள். ஏதோ பசு தானம் கொடுக்கப் போகிறாள், கோதானம் கொடுக்கப் போகிறாள், பூதானம் கொடுக்கப் போகிறாள் என்று எண்ணினான் அரசன். கர்ப்பதானம் கொடுக்கிறாள். அவள் சொல்வதை நிறைவேற்றினால் மாமனாரால சாபம் வரும்னு தெரியும். ஆனா ஒரு கன்னி பெண் கண் கலங்கனா அந்த அரசாங்கத்துக்கே ஆகாது. ஆகினால அந்த மகாராஜா அந்த பெண்ணை காந்தர மனம் புரிந்தான். அவள் அரண்மனையிலே சென்று கூடி கலந்தான். அதன் காரணமாக அவள் வயிறு வாய்த்த ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை எப்படி பிறந்ததுன்னு சந்தேகமா வந்து மகாராணி செய்தி அறிந்து வந்து கேட்கிறார்கள்.
மறையெல்லாம் மூணந்த மாமுனி ஒருவன் வரத்தினால் அள்ளி தூளேன் என்ன நரசெய்வார் குழலால் இனிய தன்மிட்டையே நரசெய்வார் குழலால் இனிய தன்மையே நவிரலும் நயந்தவள் மேல உறையுள் போய் அழைத்தாள் மைந்தனும் ஆயே உறையுள் போய் அழைத்தாள் மைந்தனும் ஆயே உறைந்தனன் அவள திடைய நிறவினன் ஆங்கே அதன் பின் இருவரையே நிறவினன் ஆங்கே அதன் பின் இருவரையே பயந்தால் நிருபனை சேர்ந்த நேரையே மறையலாம் உணர்ந்த மாமுனி ஒருவன் வரத்தினால் அழி தூளேன் என்ன
மகாராணி சந்தேகத்தினாலே வந்து கேட்கிறார்கள். சன்மிஷ்டை, உனக்கு திருக்கல்யாணம் ஆகாமல் எப்படி குழந்தை பிறந்தது? ஆபத்து காலத்திலே ஒரு பொய் சொல்லலாம் என்பது போலே இந்த அம்மையார் இங்க சமயோஜித ஆலோசனையினாலே, மகாராணி உங்கள் குழந்தையை தாலாட்டி பாராட்டி சீராட்டி இருந்தீர்கள். குழந்தை மேல் எனக்கு ஆசை வந்து நான் மாடி மேலே அழுது கொண்டிருந்தேன். அந்தரத்திலே சென்ற ஒரு துறை வந்து என் துன்பத்திற்கு காரணம் காட்டார். நான் விஷயத்தை சொன்னேன், உடனே உனக்கு குழந்தை பேர் உண்டாகும் என்று எனக்கு ஒரு வரமளித்தார். அந்த துறையினுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு குழந்தை பேரு கிடைத்தது. அப்படியா, வேறொன்னும் நடக்கலையே என்று சொல்லி அந்த மகாராணி குழந்தை போய் எட்டி பார்த்தா, அந்த குழந்தை அரசஞ்சாடையாக இருக்கிறார். சன்மிஷ்டே, சாமியாருடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன், மகாராஜா மாதிரியே இருக்கிறானே, அது எப்படி? உண்மை நெருப்பு மாதிரி, பல பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இடைவெளி கிடைக்கிற பொழுது நெருப்பு வெளிவர்றது தான் பாக. இன்னொரு பொய்ய சொன்னா, குழந்தை யார் போலே வேணும்னு சாமியார் காட்டார், இந்த நாட்டு ராஜா மாதிரி வேணும்னு சொன்னேன், அதனாலே குழந்தை அரசஞ்சாடையாக இருக்கிறான். ஓ, அந்த அம்மையார் சந்தேகப்படலை, ஏன்னா அரசன் மேல நம்பிக்கை. ஒரு தாய் வீட்டிலே இருந்து செய்ய வேண்டிய சிறெல்லாம் செய்கிறார்கள். அதன் பிறகு மறுபடியும் மகாராஜா தொடர்பு வைத்தார் அந்த சன்மிஷ்டையோட. இரண்டாவதாக ஒரு குழந்தை, அதன் பிறகு மூன்றாவதாக ஒரு குழந்தை, துருஷன் அணு பூரி என்று மூன்று குழந்தைகளுக்கும் பேர் வைத்தார்கள். குழந்தைகள் வளர வளர அரசாங்க வீதியில் எல்லாம் வந்து விளையாடத் தொடங்கினார்கள். ஒரு நாள் மகாராஜாவும் மகாராணி மாடி மேலே மாலை நேரத்திலே தென்றல் காற்று வாங்கிக் கொண்டு அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த மூன்று குழந்தைகளும் அரசாங்க வீதியில் வந்துட்டான். பார்த்தா ராஜா ஜாடியாகிறான். மகாராணிக்கு சந்தேகம் அதிகரித்தது. அரசே, அங்கே எட்டி பாருங்க. மகாராஜா எட்டி பார்த்த உடனே பகீர் என்று ஆகிட்டது. இந்த மூணு இங்கே ஏண்டா வந்ததுன்னு. மகாராணி, அரசாங்கத்தில் அவசரமா ஒரு வேலை இருக்குது, நான் அமைச்சரை பார்க்கணும்னு மாடியில் இருந்து ரெண்டு படிக்கு மூணு படிக்கு ஒரு காலை வச்சு வேகமா அரண்மனை வந்தார். நம்மாவுக்கு கோபம் வந்தது. அங்கிருந்து வேக வேகமாக வந்து பேச வேண்டிய இடத்திலே பேசுகிறேன் அரசே என்று தகப்பனிடத்திலே வந்து புகார் செய்கிறார்கள். அப்பா, நான் மோசம் போனேன். அப்பா, அக்னி சாட்சியா திருக்கல்யாணம் செய்த எனக்கு இரண்டு ஆண் மக்கள் தெரியாமல் கள்ள உறவு வைத்துக் கொண்டு அந்த சன்மிஷ்டத்திலே மகாராஜா மூன்று ஆண் மக்களை பெற்றிருக்கிறார். அப்ப கேட்டுடனே சுக்கராச்சாரி கோபித்தார், கண்கள் சிவந்தார். யயாதி, யாரிடத்திலே பிழை செய்தாய்? என்னை கண்டால் அவனை 56 தேசத்து ராஜாக்கள் நடுங்குவார்கள். என் பேச்சை மீறினாயா? எந்த அழகினாலே, இளமையினாலே, கம்பீரத்தினாலே பிழை செய்தாயோ யயாதி? அந்த அழகு கம்பீரம் குலைந்து காசு நோயினாலே அவதிப்படுவாய், போ என்று சபித்தார். மாமனார் உண்மையை சொல்லணும், மகாராஜா பின்னால தேர்ல வந்தவர், சாபத்தை பெற்ற உடனே உடம்பெல்லாம் குன்றி போய் ஒரு மல்லா இருந்தா பரவாயில்ல, இருமல்லு தொற்றினது. காசு நோயினாலே மகாராஜா அவதி அடைந்தார். நடைபெற்ற விஷயங்களை சொன்னார். அரசன் மேல பெரும் பிழை இல்லை என்று மன்னித்தார் மாமனார். மன்னித்தும் சாபம் கொடுத்ததை மாற்ற முடியல. சில சாமியாருங்க சாபம் கொடுக்குதான்னு தெரியும். சாபம் கொடுத்து சாபத்தையும் அனுகிரகம் செய்கிறவர்கள் சாபானுகிரக முனிவர்கள் பேரு. அந்த ஆற்றல் சுக்கராச்சாரியார்கிட்ட இல்லை. சாபத்தை மாற்றும்படி மகள் வருந்தினா, அம்மா என்ன சபிக்குதான் தெரியும், மாற்ற தெரியாது. அதனாலேதான் எந்த பிரச்சனை இருந்தாலும் பொறுமையா இருக்க வேண்டும் என்று நம்முடைய இந்து மத நூல்கள் பறைசாற்றுகிறது. நம்மையார் கொஞ்சம் அவசரப்பட்டு தகப்பனார்கிட்ட போய் சொன்னதுனாலே மகாராஜானுடைய அழகு தோற்றம் மறைந்து அகோர தோற்றமானார். அதை மாற்றவும் முடியல. மாற்று வழி ஒன்று சொன்னார் அந்த சாமியார் சுக்கராச்சாரி. அம்மா, உங்க பிள்ளைகள் பெரியவனான பிறகு இளமையை தந்தி முதுமையை பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்ச காலம் அப்படி யயாதி வாழலாம். மீண்டும் இளமையை பிள்ளைகள்கிட்ட திருப்பி கொடுக்கலாம். அதே மாதிரியே நடைபெறுகிறது. பின்னாலே அந்த மூத்த பிள்ளைகள் இளமையை கொடுக்க மறுக்கிறார்கள். சன்மிஷ்டிக்கு பிறந்த மூன்றாவது பிள்ளை பூருதான் இளமையை தருகிறான். அதனாலே மனம் மகிழ்ந்து அவர் அரசாங்கத்தை பூர்வுக்கே தருகிறார். பலகாலம் தவஞ்செய்து சிவபதத்தை அடைகிறார் யயாதி. அவருடைய வம்சத்திலே 21வது தலைமுறையிலே துஷ்யந்தன் என்ற ஒரு அரசன் காட்டிலே வேட்டையாட சென்ற இடத்திலே கண்ணூருடைய வளர்ப்பு மகள் சகுந்தலை என்ற பெண்ணை காந்தர மனம் புரிந்து கூடி கலந்து அரண்மனை சென்று அரச மரியாதையோடு உன்னை அழைத்துக் கொள்ளுகிறேன் என்று வந்தவன் 12 ஆண்டுகள் வரையிலே வரவில்லை. குழந்தை பேரு கிடைத்து பரதன் என்று பேர் வைத்து கண்ணூமுனிர் வளர்த்தார். அந்த குழந்தனுடைய சேட்டை தாங்காம முனிவர்களுடைய தொல்லை தாங்காம கொண்டு வந்து அரசாங்கத்தில் விட்டாங்க. ஏற்றுக்கொள்ள முதல்ல மகாராஜா துஷ்யந்தன் மறுத்தான். ஆகாயவாணி அசரீரி பேசினது. அவருடைய அடையாள மோதிர மீனவர் கொண்டு வந்து கொடுத்தார். பெரிந்த அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அந்த வம்சத்திலே 32வது தலைமுறையிலே சந்தன மகாராஜா என்று ஒரு அரசன். அவர் காட்டிலே போய் வேட்டையாடி தாகவிடா ஏற்பட்டு அங்கே தண்ணீர் அருந்த செல்லுகிற பொழுது கலகலகலன்னு ஒரு பெண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு ஓசை. திரும்பி பார்த்தா கங்கை தேவி பின்விடியத்திலே நிற்கிறாள். திருக்கல்யாணம் செய்ய விரும்புகிறார். அந்த அம்மையார் ஒரு நிபந்தனை சொல்லுகிறார்கள், என்னை திருக்கல்யாணம் செய்து வாழ வேண்டுமானா வாழ்கிற காலத்திலே நான் எது செய்தாலும் நீங்கள் ஏன் என்று கேட்க கூடாது, காட்டால் அந்த வினாடி உங்களை விட்டு பிரிந்து விடுவேன், எதுவுமே கேட்க மாட்டேன் என்று மகாராஜா சத்தியம் செய்து திருக்கல்யாணம் செய்கிறார். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை மகாராணி கொன்று போட்டார்கள். மகாராஜாவுக்கு கேட்கணும்னு வேகம் வந்தது, காட்டால் பிரிந்து விடுவா, குழந்தை மறுபடியும் பிறக்கும், ஆனா இவளை போலே ஒரு பெண் கிடைக்க மாட்டாளேன்னு மகாராஜா அமைதி காக்கிறார். இரண்டாவது ஆண் குழந்தை, மூணாவது ஆண் குழந்தைன்னு 7 ஆண் குழந்தைகளை கொன்று குவிக்கிறாள். நாட்டு மக்கள் எல்லாம் அரண்மனை முற்றுகிடுகிறார்கள். அரசே, பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மகாராணி கொன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை மகாராணிக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இந்த அரசாங்கத்துக்கு சொந்தம், இந்த ராஜ்யத்திற்கு சொந்தம், எங்கள் அனைவருக்கும் சொந்தம். இந்த நாட்டு இளவரசன் யுவராஜா, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து குழந்தை பிறந்தா காப்பாற்ற வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். 8வதா குழந்தை பிறந்தா கட்டாயம் காப்பாற்றுகிறேன் என்று மகாராஜா உறுதி சொல்லுகிறான். கங்கை தேவி கருத்தரிக்கிறார்கள். 8வதாக குழந்தை பிறந்தா செய்தவுடனே சொல்லணும்னு கடுமையான கட்டளை. அதே மாதிரியே மகாராஜா காப்பாற்றுகிறான். அப்பதான் ஏன் 7 குழந்தைகளை ஏற்கனவே கொன்றா என அவள் அந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறாள். ஆனால் இந்த 8வது குழந்தை நான் உங்களை வளர்த்து தருகிறேன் என்று குழந்தையோடு மறைந்தாள். 15 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த குழந்தை ஒப்படைக்கிறாள். ஐயா, இந்த குழந்தை பரசுராமனாலே படைபலமும் சிறந்த கல்விமானாய் விளங்குகிற வசிஷ்டராலே கல்வி நூலும் பெற்றிருக்கிறான். அறிவு போட்டியிலேயும் இவனை வெல்ல முடியாது, பல போட்டியிலேயும் இவனை வெல்ல முடியாது என்று ஒப்படைத்து கங்கை தேவி மறைகிறார்கள். இளவரசு பதவி அந்த காங்கேயனை தருகிறார் சந்தன மகாராஜா. அதன் பிறகு ஒரு நாள் வேட்டையாட சென்ற இடத்திலே பரிமளகந்தி என்ற ஒரு பெண்மணியை பார்த்து பெண் கேட்கிறார். அந்த அம்மையார் மறுக்கிறார்கள், தகப்பனாரை பெண் கேளுங்கள். தகப்பனார் ஒரு நிபந்தனை, என் மகள் வயிற்றிலே பிறக்கிற குழந்தைக்கு அரசு உரிமை கிடைக்குமா என பேசாமல் திரும்பி அரண்மனை வந்துவிடுகிறார். இந்த செய்தி அறிந்த காங்கேயன் எவரே போய் பெண் கேட்டு பிள்ளை இல்லையானால் நல்லகதி இல்லை என்று சொல்வார்கள், என் தகப்பன் பொருட்டு எனக்கு நல்லகதியே இல்லைனாலும் பரவாயில்ல, திருக்கல்யாணமே எனக்கு வேண்டாம், என் தகப்பனாருக்கு பெண் கொடுங்கள், எனக்கு செல்வம் வேண்டாம், பதவி வேண்டாம், உங்கள் மகள் வயிற்றிலே பிறக்கிற குழந்தைக்கு அரசு உரிமை தருகிறேன் என பரிமளகந்தி சந்தன மகாராஜா திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதன் பிறகு அவள் மனைவியிலே 2 ஆண் குழந்தைகள், சூரிய பிரகாசமா ஒரு குழந்தை, சந்திர பிரகாசமா ஒரு குழந்தை, சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என்று பெயர் வைத்து வளர்க்கிறார்கள். பீஷ்மரே கல்வியை போதிக்கிறார். அகால மரணத்தை அடைகிறார் சந்தன மகாராஜா. அதன் பிறகு தம்பி பெரியவனான பிறகு மூத்த தம்பிக்கு அரச பதவி தருகிறார். தேவலோகத்திலே ஒரு கந்தர்வன் சித்திராங்கதன், தன் பேரழித்தால் கொல்லுகிற பழக்கமுடையவன், என் பேரை பூலோகவாசி வைத்தானே என்று அவன் இரவிலே வந்து கொன்று போட்டான். இளைய தம்பி விசித்திர வீரியனுக்கு அரச பதவியை தந்தார் மகாராஜா பீஷ்மாச்சாரி. அந்த இளைய தம்பி ஆட்சி செய்கிறார். காசி தேசத்து பெண்கள் அம்பிகை அம்பாளிகைக்கு சுயம்பரம் என்று கேள்விப்பட்டு தம்பிகளுக்கு மனம் பேசி முடிக்கிறார் சுயம்பரத்தில். அதன் காரணமா பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை வருகிறது. அதன் காரணமா ஒரு பயங்கரமான சபதத்தை பரசுராமர் எடுத்துக்கொள்கிறார், இனிமேல் சத்திரர்களுக்கு வில்வித்தை கற்றுத்தர மாட்டேன். அதனாலே கர்ணன் வாழ்க்கை பாதிக்கிறது. அதிக கோபம் உடையவர்களாலே மற்றவர்களுக்கும் ஆபத்து வரும் என்பதை பரசுராமர் மூலமா தெரிவிக்கிறது. பரசுராமருடைய அவதாரமே ஆத்திரமும் ஆவேசமும் கொண்ட அவதாரம். இரண்டு பெண்களை மணந்த விசித்திரவீரி மகாராஜா குழந்தை பேர் இல்லாமல் வருந்தி பீஷ்மரையே தம்பி மனைவியை சேர்ந்து குழந்தை வேண்டும் என இரண்டு காதுகளையும் பொத்தி இராமாயண வரலாற்றினை சொல்லி குழந்தை பேர் இல்லாத தசரதன் யாகம் மூலமாக குழந்தை பேர் பெற்றான், அப்படி இருந்தால் செய்யுங்கள் என தனக்கு ஏற்கனவே பிறந்த வியாதவியாச பகவான் நினைத்து வியாதவியாசனுடைய ஆசீர்வாத பலத்தினாலே அம்பிகை மனைவியிற்றிலே திருதராட்டிர மகாராஜாவும் அம்பாலை மனைவியிற்றிலே பாண்டவும் அம்பிகை தோழி செய்த தவத்தின் மூலமாக விதிராழ்வாரும் பிறந்தார்கள். மூன்று பேரும் வளர்ந்து பெரியனான பிறகு அரசனாக திருதராட்டிரன், சேனாதிபதியாக பாண்டு, அமைச்சனாக விதுரன் என்று நியமிக்கிறார். இவர்களுக்கு எந்த நாட்டு பெண்களை பெண் தேடுவது என்று தேடுகிற பொழுது நிறைய குழந்தைகள் பிறக்கும் பெண்ணாக தேடுங்கள் என பிராமணர் மூலமாக கேள்விப்பட்ட காந்தாரி, வரலாற்றினை கேள்விப்பட்ட பீஷ்மாச்சாரி திருதராட்டிர மகாராஜா காந்தாரி மனமுடிக்கிறார். பாண்டு மகாராஜாவுக்கு குந்தி தேவி மனமுடிக்கிறார். இந்த குந்தி தேவி இளம்பிராயத்திலே 9 வயது 10 வயது காலத்திலே வீதியில் விளையாடுகிற பொழுது தூர்வாசருடைய சந்திப்பு ஏற்பட்டு அவருக்கு ஒரு தொண்டி செய்கிற நிலையினாலே சிவமந்திரம் உபதேசம் பெற்று அந்த மந்திர சக்தியினாலே ஒரு அழகான ஆண் குழந்தை சூரிய அம்சமாக பெறுகிற வாய்ப்பு பெற்றாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அவர் மறுபடியும் இளம்பெண்ணாயிடுறாங்க. குழந்தை வளர்க்கிற வயதுமில்லை, தகப்பனாருக்கு பழிச்சொல் வருமே என்று ஒரு தங்க பேழையிலே அந்த குழந்தை வெல்வெட்டு துணியெல்லாம் கடத்தி நவரத்தன மணிகளை, அவன் வாழ்நாளெல்லாம் வாழக்கூடிய செலவினங்களை நவரத்தன மணிகளா சுருக்கி அந்த பேழையிலே வைத்து பூரமா நதி என்ற நதியிலே விட்டாங்க. அந்த பேழை அடித்து வருகிறது ஆற்றிலே. திருதராட்டிர மகாராஜானுடைய தேர்ச்சாரதி தன்னுடைய மனைவி ராதையோடு அந்த சூதன் நீராட வந்தான். அந்த பேழை எடுத்து திறந்து பார்க்கிறான். பிரகாசித்து கொண்டிருக்கிறது குழந்தை. நமக்கு குழந்தை இல்லாமையினாலே ஆண்டவன் தந்தான் என்று கொண்டு போய் வளர்க்கிறான். கர்ணன் என்று பேர் வையுங்கள் என அசரீரி பேசுகிறது. காதிலே குண்டலம் அணிந்திருந்ததினாலே அவனுக்கு கர்ணன் பேர் வச்சாங்க. அந்த குழந்தை அரண்மனையிலே தவழ்ந்து விளையாடி மகிழ்கிறான். திருக்கல்யாணம் செய்த இந்த பாண்டு மகாராஜா வேட்டைக்கு புறப்படும் பொழுது மனைவிமார்கள் இரண்டு பேருமே குந்தி தேவி மாத்திராதேவி வருகிறார்கள். அங்கு ஆண்மானாக அமுதந்தி முனிவரும் பெண்மானாக துணவியாரும் உறவு செய்து கொண்டிருந்தார்கள். மிருகந்தானே என்று பானம் போட்டார். மார்பல பானம் தைத்தவுடனே முனிவனாகி சொந்த வடிவத்தோடு அந்த சாமியார் கூட விழுந்து மாண்டார். சாகர காலத்திலே பாண்டீரி பீட்மாச்சாரியிடத்திலே வில்வித்தை கற்றவன் அல்லவா? உன் பானம் பற்றி என் உயிர் பிரிகிற நிலை ஏற்படுத்தினாயே, உன் மனைவியோடு நீ சேர்வாயானா அவளே உனக்கு யமனாகட்டும் என்று சபித்து மாண்டார். குழந்தை பேர் இல்லாமல் வருந்தின பாண்டு மகாராஜா குந்தி தேவியிடத்தை விவரம் சொல்ல தூர்வாச மந்திரத்தை பயன்படுத்தி தாது வருடம் வைகாசி மாதம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்திலே யமதர்மன் அம்சமாக பிறந்தார், அவருக்கு தருமர் என்று பெயர் வைத்தார்கள்.